الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى، ما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه اللذيذ بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر، صدق الله العلي العليم. فقال نبينا صلى الله عليه وسلم: لا تقوم الساعة حتى يقال في الأرض الله الله، وفي رواية آخر لا إله إلا الله، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகர அன்புடையவனுமாகி எல்லாம் வல்லாஹ்வு சுப்ஹானஹு தஆலாவுக்கு புகழ் அணைத்து ஸலாத்தென்னும் கருணையும் ஸலாமென்னும் மீதேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபியீன்கள், நாளை கியாமம் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமா பள்ளி வாயிலே யாத்திகாப்புடைய நியத்துடன் விட்டிருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மை புனிதமான தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களாக நம்மை ஆக்கி வச்சிருக்கிறான். உலகத்திலே முஸ்லீம்கள் மிகவும் பொறுமதியானவர்கள், மிகவும் கண்ணியமானவர்கள். விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து கொடுக்கப்பட்டவர்கள் தான் முஸ்லீம்கள். ஆனால் இன்று முஸ்லீம்கள் தங்களுடைய பொறுமதியை விளங்காததினால, முஸ்லீம்கள் தங்களுடைய இஸ்லாத்தினுடைய கௌரவத்தை பொறுமதியை தங்களுடைய உள்ளத்திலே எடுக்காததன் காரணமாக, அதை சரிவர விளங்காததன் காரணமாக இன்று உலகத்துக்கும் கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய ஓரிரு விடயங்களுக்காக வேண்டி, ஓரிரு காரணங்களுக்காக வேண்டி இஸ்லாத்தை துறந்து, இஸ்லாத்தை விட்டு பிரிதோர் மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கவலைக்குரிய நிலைமை இன்று நமக்கு மத்தியிலே அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தெளிவாகவே சொல்லுவதாக இருந்தால், இன்று நம்முடைய முஸ்லிம் சகோதரிகள், முஸ்லிம் சகோதரர்கள் அதிகமானவர்கள் இன்றைய காலப்பகுதியில் ஓரிரு காரணங்களை முன்வைத்து, அன்றாடம் நடக்கக்கூடிய ஓரிரு விஷயங்களை, ஓரிரு காரணங்களை முன்வைத்து இஸ்லாத்தை துறந்து, இஸ்லாத்தை விட்டு பிரிதோர் மார்க்கத்துக்கு சர்வசாதாரணமாக போய்கொண்டிருக்கிறார். இதற்கு என்ன காரணம்? ஏன் அவர்கள் அவ்வாறு நடக்கிறார்கள்? அவர்களை தடுப்பதற்குரிய ஏதாவது ஒரு வழிமுறைகளை நம்மால செய்யறதுக்கு இயலாதா என்றதை பத்தி கொஞ்ச நேரம் சிந்திக்கிறது, கொஞ்ச நேரம் யோசிக்கிறது எங்க ஒவ்வொருத்தருக்கும் கடமையாக இருக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க ஒரு சந்தோஷமான செய்தி சந்தோஷப்படுகிறோம். எல்லாரும் நிறைய அந்நியர்கள் இஸ்லாத்தின் பக்கம் நாளுக்கு நாள் சார சாரையாக இஸ்லாத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறாங்க என்ற செய்திகளுடைய காதுகள்ல கேட்க சில மீடியாக்கள்ல நாங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் நிறையவே சந்தோஷப்படுறோம். கட்டாயம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஒரு வழியில இன்னொரு பக்கம் நான் திரும்பி பார்க்க வேண்டும். இஸ்லாத்திலே பிறந்து முஸ்லிமான பெற்றோர்களுக்கு பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இஸ்லாமியராக வாழ்ந்து களிமாவோடு வாழ்ந்து அந்த காலத்துக்கு கழிச்சதன் பின்னால் ஓரிரு விஷயங்களுக்காக வேண்டி, ஓரிரு காரணங்களுக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டும் துறந்து, இஸ்லாத்தை விட்டும் பிறிதொரு மார்க்கத்துக்கு போய்த்து அவருடைய மௌத்துடைய நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது மொழியாமல் ஒரு காஃபிராக, ஒரு அந்நியனாக மரணிப்பான் என்றால், இதை வைத்து நாம் நிறையவே கவலைப்பட வேண்டியது இங்கு ஒவ்வொருத்தருடைய கடமை கட்டாயமாக இருக்கிற. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் இவைகள் நடக்கிறது என்றால், இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, நாங்கள் இஸ்லாத்தை பத்தி சரியா வழங்கல், இஸ்லாத்தினுடைய பொறுமதி, ஒரு முஸ்லிமுடைய பொறுமதிய நாங்க எங்க உள்ளத்துல சரியா எடுக்கல, சரியா வழங்கல். ஆரம்பத்தில் இருந்து அதனுடைய அடித்தளத்தை எங்களுக்கு மத்தியில் போடப்படவும் இல்லை. இந்த ஒரு பலகீனத்தின் காரணமாக இன்றைக்கு நிறைய பேர் வேறொரு அமைப்புக்கு, வேற மார்க்கத்துக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, மிக முக்கியமானது, நாம முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த இஸ்லாத்தினுடைய மதிப்பு பொறுமதி எங்கட உள்ளத்தில் இல்லை. நாங்களே பல நிலைமைகளில், பல சந்தர்ப்பங்களில், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேனே என்பதை நினைத்து கேவலப்பட்ட சந்தர்ப்பம், ஒரு இழிவா பார்த்த சந்தர்ப்பம் நமக்கு மத்தியில் அதிகமாகவே நடந்திருக்கிறது. யோசிக்கிறது கேளும், அப்படி நடக்கிறையா இல்லையா? நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன், அதை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு மத்தியிலும் இந்த சந்தர்ப்பம், இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா என்றதை எங்களுக்கு யூகித்துக் கொள்றதுக்கு முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, பல நிலைமைகள் நமக்கு மத்தியில் நடந்திருக்கிறது. நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுனால தானே இது இப்படி எல்லாம் நடந்துச்சு, இப்படி எல்லாம் நடக்குது. நான் ஒரு முஸ்லீமாக இல்லைண்டா, எனக்கு இது இப்படி நடந்திருக்காது, இப்படி ஒரு நிகழ்வு நமக்கு உண்டாக இருக்காது. இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல, பல நிலைமைகள்ல யோசிச்சிருக்கிறோம். நாங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கிறத பல இழிவா கூட பல சந்தர்ப்பங்கள்ல நினைச்சுக்கிறோம். உதாரணமாக சொல்றதாக இருந்தா, நாங்க ஒரு கம்பெனி வேலைக்காக வேண்டி விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறோம், அப்ளிகேஷனை கொடுத்திருக்கிறோம், தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறோம். அந்த கம்பெனியில வேலை கிடைக்கிறது நாங்கத்தான் தகுதியானவங்க. நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு. அவங்கள தகுதி அமைப்புல வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நாங்கத்தான் தகுதி, மேலே இருக்கிறோம், நாங்கத்தான், எங்கட ஃபைல் தான் மேலே இருக்குது, அந்த வேலை எங்களுக்கு தான் கிடைக்கணும். அது பிரைவேட்டாக இருந்தாலும் சரி, அது கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வேலைக்கு கிடைக்கிறதுக்கு சரியா தகுதியானவர்கள் நாங்கத்தான். வேலை கிடைக்கிறதுக்கு அந்த இந்தாண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கட ஃபைல் அப்படியே கீழே போகும், கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் ஒன்று மேலே வரும், அவருக்கு அந்த ஜாப் கிடைக்கும், நாங்கள் ரிஜெக்ட் பண்ணப்படுறோம். இது எங்களுக்கு தெளிவாகவே விளங்குது, தெளிவாகவே காண்றோம். இப்ப இந்த நேரம் எங்களுடைய மனோநிலைமை எவ்வாறு இருக்கு? ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய மனநிலைமை அந்த நேரத்தில் எப்படி இருக்கும், என்ன சொல்லுவோம்? வெளியில வந்ததும் ஃபைலை திருப்பி என்னட கையில தந்தோன்னு வெளியில எடுத்துட்டு வந்து நாங்க சொல்லி கொண்டு வர்றது என்னண்டா, இந்த பேர் மேல இஸ்லாமிய பேர், ஒரு முஸ்லிம் பேர் இருந்ததனால நான் அங்க பாரபட்சமாக பார்க்கப்பட்டேன். மற்றொருத்தருட பேர் கீழே இருந்துச்சு, அவருடைய பேர் மேல வந்துச்சு, என்னுடைய இஸ்லாம், நான் ஒரு முஸ்லிம் பேர் இருக்கிறதுனால நான் அப்படியே உதறி தள்ளப்பட்டேன், நான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன். இது வாயால சொல்றது இல்ல, உள்ளத்தார நினைக்கிறது மட்டும் இல்ல, காண்றவங்களெல்லாம் சொல்லிட்டு போவோம். எப்படி சொல்லுவோம்? நான் ஒரு முஸ்லீமா இருந்ததுனால தான் எனக்கு இப்படி நடந்த, நான் ஒரு முஸ்லீம் இல்லாம எந்த பேரும் வேறொரு பேராக இருந்தா எனக்கு அது கிடைச்சிருக்குமே. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலைமையில இந்த நேரத்தில் நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். சில நேரம் நாங்க யோசிக்கிறது எங்கட நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, சில நேரம் எங்க
உங்களை குஃப்ரிக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது கேளு. அத நாங்க அப்படி யோசிக்காம இப்படி பக்கத்துல யோசிச்சோம், ஒரு அடுத்த சைட்ல யோசிச்சோம்டா, அந்த ஜாப் கிடைக்கிறதுல அல்லாஹ் எனக்கு நலவ நாடி இல்லையா இருக்கும், அந்த ஜாப் கிடைக்கிறதுல அல்லாஹ் நலவ நாடி இல்ல, அதனாலதான் அது எனக்கு கிடைக்கல, அல்லாஹ்க்கு தேவை இல்ல, இந்த ஜாப்பை வச்சுதான் எனக்கு சாப்பாடு தரணும், என்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு என்னுடைய மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கணும்ன்றது தேவையில்லை. படைச்ச ரப்புக்கு தெரியும், உணவு கொடுக்கிறதுக்கு என்ற ஒரு நல்ல எண்ணம் உள்ளத்துல வரும்டா எவ்வளவு அழகா இருக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, நான் சொல்ல வர விஷயம், நம்ம அந்த நேரம் அந்த சந்தர்ப்பம், இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் பல நிலைமைகள், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேனே என்பதனால தான் எனக்கு இப்படி நடக்குது, நான் ஒரு முஸ்லீமாக இல்லாம என்னுடைய பேர் முஸ்லீமாக இல்லாம வேறொரு பேராக இருந்தா எனக்கு இப்படி நடந்திருக்காதே, இப்படி பல நிலைமைகளை நாங்கள் யோசிச்சிருக்கோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க யோசிச்சோம்டா உலகத்தில் நான் பெரிய செல்வந்தனாக இருக்கணும்ன்ற தேவையும் கிடையாது, பெரிய லெவல்ல இருக்கணும்ன்றது கிடையாது, பரம ஏழை, ஒன்றுக்குமே வழி இல்லை, கடும் கஷ்டமாக இருந்தாலும் சரி, வெறுமனே கலிமாவோட கடைசி நேரம் ரூகு பிரியும்டா, கடைசி நேரத்தில் மௌத்தா போகும்னு சொன்னா, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை கியாமத்துடைய நாளையில நிரந்தரமான சொர்க்கத்துல நிம்மதியா இருக்கிறது கேளு, நிரந்தரமான வாழ்க்கையில சொர்க்கத்துல இருக்கிறது கேளு, உலகத்துல எல்லாமே இருக்குது, ஆனால் கடைசி நேரம் களிமாவுடைய சந்தர்ப்பம் இல்லாம களிமாவோட இல்லாம மௌத்தா போயிட்டோம் என்றால், உலகத்துல முழுக்க முழுக்க எல்லாம் இருந்தாலும் சரி, நிரந்தரமான வாழ்க்கையில நரகத்தை அனுபவிக்கணும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே, நான் சொல்ல வர விஷயம், இஸ்லாத்தினுடைய பொறுமதி எங்க உள்ளத்துல வரணும், அது எப்படி இருந்தாலும் சரி, என்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் சரி, என்ன பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் பெருமையாவே நினைக்கணும், பெருமையாவே நினைக்கும், இதுக்கு உலகத்தில் எந்த ஒன்றையும் ஈடா வைக்கிறதுக்கு மேலா கொடுக்கிறதுக்கு மேலா, அவ்வளோ பொறுமதியானது ஒரு சொத்து, அவ்வளோ பொறுமதியான. அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே, நாங்கள் இன்னும் பல சந்தர்ப்பங்கள் இருக்குது, நாங்கள் அதை தாழ்வா நினைச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பம், இன்னொரு உதாரணமா சொல்றதாக, ஒரு பஸ்ல போய் கொண்டிருக்கிறோம், நாங்க மட்டும்தான் முஸ்லீம், மற்ற எல்லாரும் மாற்று மதத்தை சேர்ந்தவங்க, பங்க ரேடியோ போடப்பட்டிருக்கும், இல்லாட்டி மீடியாவில் ஏதாவது ஒன்று போடப்பட்டிருக்கும், எங்களுக்கு ஒரு லேபிள் குத்தப்பட்டிருக்குது, எங்களை பத்தி ஒரு மாதிரி இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை பத்தி ஒரு லேபலா வச்சு, ஒரு விஷயத்தை வச்சு ஒரு அமைப்புல தான் சித்தரிக்கப்படுவது, அதோட அமைப்புல இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்டவர்கள் இப்படி இருக்கிறாங்க, இப்படி நடக்குது அங்க நடக்குதுன்னு சொல்லி அதுல சொல்லப்படக்கூடிய நேரத்தில், சில நேரம் நான் ஒரு முஸ்லிம் என்ற அடையாளத்தை வச்சுக்கொண்டு, ஒரு அடையாளமாக ஏதாவது ஒன்று வச்சுக்கொண்டு நாங்க அது வாகனத்தில் இருந்தோம்டா போனோம்டா, சில நேரம் அந்த அடையாளத்தை அப்படியே நாங்க மறைக்க பார்க்கணும், ஏ நான் மட்டும்தான் நீக்கிறேன், எல்லாருடைய பார்வையும் என் பக்கம் திரும்பும், என்ன ஒரு ஏளனமா நினைப்பார்கள் நினைச்சு நாங்க அடையாளத்தையே மொத்தமா மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய பொறுமதி, இந்த கலிமாவினுடைய பொறுமதி எங்கட உள்ளத்துல சரியா இல்லாததுனால இந்த நிலைமைகள் நாளுக்கு நாள் நமக்கு மத்தியிலே உருவாகி கொண்டிருக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு பொறுமதியான ஒரு பாக்கியத்தை தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். இதனுடைய பொறுமதி என்ன? நல்ல கியாமத்துடைய நாளை முஸ்லிமுடைய பொறுமதி, கலிமாவுடைய பொறுமதி, அணுவளவே ஈமானோட இருக்கக்கூடியவர்களுடைய பொறுமதி எவ்வளவு நல்ல கியாமத்துடைய நாளையில. கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு பின்னால் நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் நரகத்துக்கு போய் தேடுவாங்க, சுவர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் சுவர்க்கத்துக்கு போய் தேடுவாங்க, நரகத்துக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் நரகத்தில் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வேதனைகளை அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க. ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வான், நரகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவரிடத்தில் சொல்லுவான், இந்த நரகத்தில் அணுவளவேனும் ஈமான் இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களை வழியாக்கி சுவர்க்கத்துக்கு அனுப்புங்க என்று சொல்லி நரகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் இடத்துல அல்லாஹ் உத்தரவு போடுவான். அந்த நேரத்தில் அன்பளவேனும் ஈமான் இருக்கக்கூடியவர்கள் நரகத்தில் இருந்தால் அவர்கள் வெளியாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள். இந்த நேரத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய காஃபீர்கள் சொல்வார்கள், நினைப்பார்கள். குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், நாங்களும் உலகத்தில் வேற ஒன்றுமே செஞ்சிருக்க தேவையில்லை, வெறுமனே நாங்கள் இந்த கலிமாவை மட்டும் சொல்லி இருந்தால் இன்றைக்கு நாங்களும் இந்த நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்கு சென்றிருப்போமே. இந்த சந்தர்ப்பம் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காமல் நிரந்தரமாக இந்த நரகத்திலேயே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது அப்படின்னு நினைச்சு கவலைப்படுவாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், நரகத்தில் பேய்த்து கவலைப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் நடக்க போறதில்லை. உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஒரு குறுகிய கால வாழ்க்கையில நாங்க இதெல்லாம் யோசிச்சு கை சேதப்பட்டு விஷயத்தை அமைச்சு கொள்வோம்டா, வாழ்க்கையை அமைச்சு கொள்வோம்டா, ஆகரத்துல போயிட்டு நிம்மதியா சந்தோஷமா நிரந்தரமான வாழ்க்கையில் இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், அப்ப இன்றைக்குள்ள நிலப்பாடு நான் இப்ப ஆரம்பத்தில் இந்த சொல்லிட்டு வர, நம்முடைய இலங்கையை பொறுத்தவரையில் எல்லா பகுதிகளிலையும் சில நேரம் நம்மள சூழ உள்ள பகுதிகளில் கூட நடக்கிறது கேளும், நிறைய முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. நிறைய முஸ்லீம்கள் போறாங்க. அதுக்கு சில காரணங்களையும் சொல்லி கொண்டு போறாங்க. காரணத்தை வச்சு சில விஷயங்களை சில காரணங்களை வச்சு முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டு போய் கொண்டிருக்காங்க. அதுல மிக முக்கியமான ஒரு காரணம், வறுமை கோட்டுக்கு கீழால வாழக்கூடிய முஸ்லீம்கள் அதிகமானவர்கள் இஸ்லாத்தோடு போய் கொண்டிருக்கிறாங்க. நீங்க எல்லாம் யோசிக்கிறதுக்கே எங்க நடக்குது இந்த இடத்துல? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா பகுதிகளிலும் நடக்குது. இதுல குறிப்பா சில பிரதேசங்கள் இருக்கும், சில பகுதிகள் இருக்கும், முஸ்லீம்கள் சொரிஞ்சு வாழக்கூடிய பகுதிகளாக இருக்காது. முஸ்லீம்கள் அங்கங்க முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகள், அதுல ஒன்று ரெண்டு அல்லது அஞ்சு பத்து குடும்பங்கள் அந்நியர்களை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய முஸ்லீம்கள் இவ்வாறான நிலைமையில் இருக்கிறாங்க. நாங்க பெரியோர் அமைப்புல ஒரு சூழலான இடத்துல இருக்கிறோம். அவங்களுடைய நிலைமையை பத்தி நாங்க எப்பயாவது ஒரு நாள் கொஞ்சமாவது யோசிச்சோமா? அந்த முஸ்லிம்களுடைய பிள்ளைகளுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அது குரானாக குரான ஓதுறதாக இருந்தாலும் சரி, மற்ற மார்க்கத்தினுடைய விஷயங்கள் எந்த நிலைமையில போய்கொண்டிருக்கிறது, இதை பத்தி எப்பயாவது ஒரு நாள் நாங்க யோசிச்சிருக்கிறோம். நாங்க எங்கட பிள்ளைய மக்தபுக்கு அனுப்புறோம், குரான் மதரசாக்கு அனுப்புறோம், படிக்கிறதுக்குள்ள எல்லா ஏற்பாடையும் செய்யறோம். அதுவும் நம்மள சூழ இருக்கக்கூடிய நம்முடைய முஸ்லீம் சகோதரர் ஒருத்தருடைய மகன் அல்லது மகள் இந்த நிலைமையில இல்லாமல் இருக்கிறது, எப்பயாவது ஒரு நாள் யோசிச்சிருக்கிறோம்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த வறுமை கோட்டுக்கு கீழால வாழக்கூடிய முஸ்லீம்களை தேடி கண்டுபிடிச்சு ஒரு கூட்டம் முயற்சி செய்து அவங்களுக்கு பேசி தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுக்கிறாங்க. நிறைய வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவங்க வீட்டு வசதி இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு பேசி வீட்டை கட்டி கொடுக்கிறாங்க. தொழில் வாய்ப்பு இல்லாம இருக்கிறான், அவங்களுக்கு தொழில் வாய்ப்பினுடைய ஏற்பாடை செஞ்சு கொடுக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டமான சிரமமான நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேசி அதுக்குரிய உதவி செய்யறாங்க. ஒரு கூட்டம் முயற்சி செய்து உடனே இஸ்லாத்தை விட்டு எங்கட மார்க்கத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்களும் இல்லை, அது அப்படியே படிப்படியா நடக்குது. காலப்போக்கில் அந்த முஸ்லீம்கள் அப்படியே இஸ்லாத்தை விட்டு போறாங்க. அவங்கள போய் சந்திச்சு அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை கேட்டா, நீங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை விட்டு மாற்றோர் மதத்துக்கு பேசிங்களே, அப்படி போகக்கூடாது என்ற விஷயத்தை அவங்களுக்கு போயிட்டு சொல்லி அவங்கள்ட்ட பேசினா அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய பதில்கள் எப்படி இருக்குதுண்டா? நாங்களும் நிறைய நம்முடைய முஸ்லீம் முதலாளி மாற்ற தனவந்தர்கள்ட்ட எங்களுடைய கஷ்ட நிலைமைகளை பத்தி நாங்க சொன்னோம். போய் எங்களுக்கு வீட்டு வசதி இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னோம். யாருமே அதை கணக்கெடுக்கல, உதாசீன பண்ணி எங்களை ஒதுக்கி விரட்டிட்டான். யாரோ ஒருத்தர் வந்தார், நாங்க போயிட்டு அவர்கிட்ட முறையிடையும் இல்லை, அவர் சொல்லவும் இல்ல, அவர் எங்களுக்கு வீட்டை கட்டி தந்திருக்கிறாரு, அவர் எங்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்பாடு தந்திருக்கிறாரு, அவர் எங்க பிள்ளைய படிக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகள் ஸ்காலர்ஷிப் எல்லாத்தையும் செஞ்சு தந்திருக்கிறாரு, இதனால் அவருக்கு நன்றி கடனா? அவர் சொன்ன மாதிரி அவங்க மார்க்கத்துக்கு நாங்க பேசுவோம். சர்வ சாதாரணம் முஸ்லீம்கள் சொல்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, அன்றாடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். சில இடங்கள்ல ஆண்கள் இல்லாத நேரம், ஆண்கள் இல்லாத நேரம், வீடுகள்ல ஆண்கள் இல்லாத நேரம் பெண்களை பேசி சந்திச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு அப்படி ஒரு இழுக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கு. நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, நிதானம். யாரு எந்த கோலத்தில் எந்த ரூபத்தில் வாரங்கன்றது யாருக்கும் தெரியா. உதவி செய்கிறோம் என்ற ஒரு பார்வையில் வாராங்க, பின்னால் உள்ள பின்னுக்கு இருக்கிறது என்ன, இதை பத்தி யாருமே யோசிக்கிறதும் இல்லை. என்ன நடக்க போறது, இதை பத்தி யாருமே யோசிக்கிறதும் இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, ஒரு வீட்டு கட்டி தந்தாரு, ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தாரு, அல்லது ஒரு பிள்ளைக்கு படிக்கிறதுக்குள்ள வசதி ஏற்படுத்தி தந்தாரு, இதுக்காக வேண்டி நன்றி கடனா இஸ்லாத்தை விட்டு நாங்க போறோம்னு சொன்னா, இஸ்லாத்தை விட்டு போறோம்டா எங்களை அழகா இப்படி ஒரு அமைப்புல பார்க்கறதுக்கு சில நேரம் நோய் நம்பளம் இல்லாம அழகாக கண்ணை படைச்சு, காதை படைச்சு, கையை படைச்சு, காலை படைச்சு எல்லாத்தையும் சரியா இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ரப்புக்கு எப்பயாவது ஒரு நாள் நன்றி செலுத்தணுமே என்று சொல்லக்கூடிய உணர்வு எங்களுக்கு வந்துச்சா. நிறைய தேவையில்ல, ஒரு தொழுகைக்கு அஞ்சு அதாவது 10 நிமிஷம் வீதம் செலவழிச்சு 5 நேர தொழுகையா அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி தொழுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு வந்துச்சா. பெய்து சொன்னா ஞாபகப்படுத்தினா கொஞ்சம் பள்ளிக்கு போவோம் தொழுவோம் அப்படின்னா நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா, எனக்கு இப்பெல்லாம் வரையல, நான் சரியான பிதி எனக்கு வரையல, 10 நிமிஷம் ஒதுக்கிறது கூட எனக்கு சிரமம் கஷ்டம், பிஸின்னு சொல்றோம், சொல்லி போட சொல்றோம். இவ்வளவு பெரிய எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய முழு சொத்துக்கும் நான் தான் சொந்தக்காரன், என்னுடைய பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், என்னுடைய மனைவிக்கு நான் தான் சாப்பாடு கொடுக்கணும், அடிச்சு சொல்றோம் இவ்வளவுத்தை நாம் பார்க்கணும், நான் இல்லாம யாராலையும் பார்க்கறது கேளாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இப்படி நான் அழகா இருக்கக்கூடிய நாங்க இந்த உடம்புல இருந்து பெருசா ஒன்றுமே செய்ய தேவையில்ல, ஓடக்கூடிய நரம்புல ஒரு நரம்ப மட்டும் அல்லாஹ் புடிச்சிட்டான்னு சொன்னான். அழகா நடந்தவர் படுத்த படுக்கையாவிறார், கையை தூக்கி வேலை செஞ்சவர் அந்த கையை தூக்குறதுக்கே நம்ம வெச்ச மாதிரி அப்படியே இருக்குது. நேர்த்தையுடைய நிலைமை சர்வ சாதாரணமா அழகா இருந்தவர் இன்றைக்குள்ள நிலைமை படுத்த படுக்கையாவிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்கள், இவர் படுத்தன்னு சொல்லி அவருடைய கடை அவருடைய கம்பெனி ஓடாம இருக்குதா, அவருடைய பிள்ளைகள் சாப்பிடாம இருக்கிறாங்களா. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, அப்ப நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் எல்லாம் நான் தான் செய்யறேன், ஆனா அல்லாஹ் எல்லாத்தையும் நடத்தாடி கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எல்லாத்தையும் நடத்தாடி கொண்டிருக்கிறான். நாங்க எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுக்கு நன்றி கடனாக ஒதுக்குறது எங்களுக்கு கடமை. அப்படி இல்லண்டா ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் நாங்க எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் சரி எங்களுக்கு ஒன்றுமே அடைஞ்சு கொள்றது கூட கஷ்டமாக இருக்கும், செஞ்சு கொள்றது கூட கஷ்டமா இருக்கும். அழகா தெரிஞ்சவர், அழகா நடந்தவர், அல்லாஹ் ஒரு நரம்பொண்ட பிடிச்சிட்டான் படுத்த படுக்கையாவிடுறாரு, அவரை போய் கூப்பிட தேவையில்ல, அவர் நம்மளை கூப்பிட சொல்லுவாரு என்னை கொஞ்சம் தூக்கிட்டாவது பள்ளிக்கு கொண்டு போய் வைங்களே. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னால வட்ட போய் பேசினா எனக்கு எல்லாம் நேரம் இல்லை, நான் கடும் பிஸி எனக்கு வரையில, நீங்க சும்மா இருக்கிறவங்க நீங்க போங்க அப்படி சொன்னவங்க கொஞ்ச நாளைக்கு பின்னால நோய் வாய்ப்பட்டு அப்படியே இருந்துட்டாங்கன்னு சொன்னா கூப்பிட சொல்றாங்க என்ன தூக்கிட்டாவது பள்ளிக்கு போங்க. விளங்குறதுக்காக வேண்டி ஒரு நடந்த ஒரு விஷயத்தை உண்மையை சொல்றேன். எவ்வளவு தான் இருந்தாலும் சரி ஒன்றுமே தேவையில்லை, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபகத்தினுடைய பொறுமதிய அது ஒன்று இல்லாம போனாத்தான் அதனுடைய பொறுமதியை கண்டுகொள்றதுக்கு. நெருக்கமான ஒருத்தர் எங்க கால் கையெல்லாம் வீங்கிறதுக்கு ஆரம்பிச்சு, பெரிய வீக்கம் கால் கை, பல டாக்டர்கிட்ட போயாச்சு, ஒவ்வொருத்தரும் காலுக்கு சோம் இல்ல, காலில் வருத்தம் வீக்கம் என்று சொல்லி அதுக்குரிய சிகிச்சைகளை தான் செஞ்சாங்களே ஒழிய வேற விதமாக ஒன்றும் யோசிக்கிறது இல்லை, பார்க்கையும் இல்லை. இப்படி பல லட்சங்கள் செலவழிச்சாச்சு, வீக்கம் நின்ற மாதிரியும் இல்லை, நோய் லேசாயின மாதிரியும் இல்லை. கடைசி ஒருத்தட்ட போன அவர் எல்லாமே செக் பண்ணி போட்டு முழுக்க பார்த்துட்டு சொன்னார், உங்களோட கால் வீங்கினாலும் சரி, அதுல ஒரு வருத்தமும் இல்லை. உங்களோட கழுத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நரம்பு, ஒரு சின்ன துண்டு, ஒரு ஏரியா செத்து போயிடுச்சு. அதாலதான் இந்த கால் கை எல்லாமே வீக்கம் வருது உங்களுக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஆபரேஷன் பண்ணணும். 20 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுங்க. இது 20 லட்சம் ரெடி பண்ணியாச்சு, ஆபரேஷனும் பண்ணி முடிச்சு. ஒரு மாசமாகி மையத்து மாதிரி அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு அசச்சலுமில்ல, ஒன்றுமில்ல. ஒரு மாசத்துக்கு பிறகு டாக்டர் வந்து திரும்ப செக் பண்ணி போட்டு சொல்றாரு, செஞ்ச ஆபரேஷன் சக்சஸ் ஆகல, திரும்ப இன்னொருக்கா செய்யணும், இன்னும் 20 லட்சம் ரெடி ரெடி பண்ணி செஞ்சு முடிஞ்சு. நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆபரேஷன் முடிஞ்சு 2 வருஷம் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிற விஷயம், 2 வருஷம் ஆகுது. அவரு இதுக்கு முன்னால ஆரம்ப நிலைமை நல்ல திடகாத்திரமான ஆள், நல்ல பலசாலியான ஆள். இன்றைக்குள்ள நிலப்பாடு அவர் 2 வருஷம் ஆயிடுச்சு. பொல்ல ஊண்டி கொண்டு தான் ஒரு இடத்துக்கு போற வாரதெல்லாம். வீட்டில இருந்து வெளியாக இருந்தாலும் பொல் இல்லாம வெளியில போறதுக்கு இல்லாது. பழைய நிலைமைக்கு இன்னும் திரும்பல, கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சத்துக்கு மேல செலவழிச்சாச்சு. ஒரே ஒரு நரம்பு துண்டு தான், இதை சரியா செஞ்சு பழைய நிலைமைக்கு திரும்பறதுக்கு இயலாது, திரும்பல. அப்ப அல்லாஹ் உடம்புல இவ்வளவு பெரிய நியமத்தை தந்திருக்கிறான், எவ்வளவு பெரிய நியமத்தை. கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தா கண் இருக்குது பார்க்கறதுக்கு எல்லாம் இருக்கிறான், காது இருக்குது கேட்கறதுக்கு எல்லாம், வாய் இருக்குது பேசுறதுக்கு எல்லாம், சிறுநீரகம் இருக்கு. ஆனா அதால சிறுநீர் வருவதில்லை, வேற பகுதிகளால சிறுநீர் எடுக்க வேண்டிய நிலைமை. அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு பெரிய நியமத்தை தந்திருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமியர்கள், அந்த நியமத் இல்லாம போகக்கூடிய நேரத்துல தான் அதனுடைய பொறுமதி எங்களுக்கு வழங்கிக் கொள்றதுக்கு கேளு. அப்ப நான் சொல்ல வர விஷயம், வறுமைய காரணம் காட்டி இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரிகள் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை விட்டு போய் கொண்டிருக்கோம். இது ஒரு காரணம். இரண்டாவது ஒரு காரணம், இன்னைக்கு நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு போறதுக்கு மிக முக்கியமான காரணம், வாலிப ஆண்கள் வாலிப பெண்கள் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை விட்டு போய் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, மீடியாக்களை திறந்து பார்த்தா நாளுக்கு நாள் வரக்கூடிய செய்திகள்ல ஒரு செய்தியோ ரெண்டு செய்தியோ இருக்கும், இந்த வாலிபர் ஸ்லாத்தை விட்டு பெய்து மத்த மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்காக வேண்டி அப்படி பெய்தாராம், ஒரு செய்தியை பார்க்கறதுக்கு. அல்லது முஸ்லிம் சகோதரி மாற்று மத சகோதரத்தோட தொடர்பு ஏற்படுத்தி அவரை திருமணம் முடிச்சு வாழணும் என்றதுக்காக வேண்டி ஸ்லாத்தை விட்டு பெய்தாங்களாம். அந்த சடங்கு சம்பிரதாயப்படி திருமணம் நடக்குது அப்படின்னு மீடியாக்கள் பார்த்து கொண்டு தெரியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொற்களை நான் சொல்ல வர விஷயம், இதுக்கு யாரு பொறுப்புதாரிகள், யார் இதை பார்க்கிறது, யார் இதை கவனிக்கிறது? பெற்றோர்களே நாங்க தான் பொறுப்புதாரிகள். ஒவ்வொரு பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களும் தான் இதை கவனிக்கணும், இதை பாதுகாக்கணும். அந்த வாலிபர்கள், அந்த வாலிபான் அல்லது ஒரு வாலிப பெண் யாராவது ஒருத்தருடைய பிள்ளைகளா தானே இருக்குது. அந்த பெற்றோர்கள் சரியான முறையில ஸ்லாத்தை கொடுத்து மார்க்கத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை உருவாக்கி இருந்தால் பிற்காலத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் வந்தாலும் சரி, ஸ்லாத்தை விட்டு போற நிலைமைக்கு வரமாட்டான், ஸ்லாத்தை விட்டு போற நிலைமைக்கு வரமாட்டான். இது ஆரம்பத்தில் இருந்து எங்க பிள்ளைகளுக்கு நாங்க இஸ்லாத்தை விட்டுறதும் இல்லை, இஸ்லாத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கிறதும் இல்லை. ஆரம்பத்தில் இது என்ன சொல்லிக் கொடுக்கிறோம், புள்ள வளர்ந்து ஒரு விளங்குற பருவம் வந்தாச்சு, ஒரு 4 வயசு ஆயிட்டுண்டா, அவனை கூப்பிட்டு என்ன சொல்றோம், இப்ப நீ இப்பையில இருந்து நேசரிக்கு போறாய், இப்பையில இருந்து நீ ஆரம்பிக்கணும். 1 வருஷமோ 2 வருஷமோ போய் முடிஞ்சா ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போனியா நீ இப்படி படிக்கணும், இப்படி படிச்சா தான் இதெல்லாம் பாஸ் ஆகி பாஸ் ஆகி அப்படியே வந்து டிகிரி எல்லாம் முடிச்சு வேற எங்கெல்லாம் போகணுமோ எங்கெல்லாம் சேரணுமோ அங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளவு கை நிறைய சம்பாதிப்பாய், சம்பாதிச்சா இப்படி ஒரு வீடு கட்டேலும், இப்படி ஒரு வாகனம் வாங்கலும், இப்படியா இருக்கலும், இதைத்தான் சொல்லி சொல்லி பிள்ளைகளை உருவாக்குறோம். ஆரம்பத்தில் இப்படித்தான் உருவாக்குறோம், எல்லாரும் இப்படித்தான் என்று நான் சொல்ல வர இல்லை, ஆனா அதிகமானவர்கள் இதைத்தான் சொல்லிக் கொடுக்குறோம். அதனால அந்த பிள்ளைக்கு எப்படி பாரத்தை கொடுக்குறோம், காலையில சில நேரம் சில பிள்ளைகள் 4 மணி கிளம்பு, ஏன் தாஜ்ஜத் தொழுகிறதுக்கா, ஸ்கூலுக்கு போறதுக்கு, பாப்பாவும் வலுமான உமாவும் வலுமான சேர்ந்து பிள்ளையை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி பக்கத்திலையும் பாடசாலைகள் இருக்கும் அதுக்கு அனுப்புறோம், எங்கேயோ ஒரு பகுதிக்கு அனுப்புறோம். அந்த புள்ள 4 மணிலிருந்து ஆரம்பிச்சா எல்லாத்தையும் முடிச்சிட்டு திரும்ப 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் முஷ் பண்ணி போட்டு சாப்பாடு அடிச்சா திரும்ப கிளாஸ் போட்டு வைக்கிறோம். 9 மணி 10 மணி வரைக்கும் கிளாஸ் முடிச்சிட்டு வந்தா அப்படியே முழுது புள்ள படுக்கிறது. குர்ஆன் மதரசாவோ மக்தபோ இதுக்கு ஒரு அமைப்பு இல்ல, இதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறவும் இல்ல. இதனால அந்த பிள்ளைகள் அப்படியே நாளுக்கு நாள் ஓடிக்கொண்டிருக்கு. அவன் பெரியவன் ஆகிறான், பெரியவன் ஆகினாலும் சரி பெற்றோர்களுக்கு எப்படி கண்ணியம் கொடுக்கணும், பெரியவங்களை பார்த்தா எப்படி மரியாதை செய்யணும், இஸ்லாத்தை எப்படி பின்பற்றணும், 5 நேரம் தொழணுமே, இந்த விஷயங்கள் அவன் உள்ளத்துல வருவதும் இல்லை, அவன் உணர்வுக்கு இது கிட்டவாகுதும் இல்லை. என்ன நடக்குதுண்டா, ஏதாவது ஒரு விஷயம் வரக்கூடிய நேரத்தில் முன்னுக்கு பின்னுக்கு ஆகக்கூடிய நேரத்தில் அந்த புள்ள அப்படியே இஸ்லாத்தை விட்டு அப்படியே பேசுறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்கணும், எப்பயாவது ஒரு நாள் எங்கட புள்ள விளப்பம் வரக்கூடிய நேரத்தில் விளங்கக்கூடிய நேரத்தில் எப்பயாவது ஒரு நாள் எங்கட புள்ளத்தானே அந்த பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சு எப்பயாவது ஒரு நாள் அல்லாஹ்வை பத்தி அந்த பிள்ளைக்கு சொல்லியிருப்போமா? பெற்றோர்கள் கையை வச்சு கேட்டுப்பார், எங்கட பிள்ளைய உட்கார வச்சு விளங்குற பருவத்தில் இவ்வளோ பெரிய வானம் இருக்குது, மேல இந்த வானத்தை படைச்சவன் அல்லாஹ் ஒருத்தன் நீக்கிறான், இவ்வளவு பெரிய பூமி பறந்து இருக்குது இதை படைச்ச ஒருத்தன் அல்லாஹ் இருக்கிறான், நம்ம எல்லாருக்கும் ரிஸ்க் தரவன் அல்லாஹ்ன்னு சொல்லி எங்க பிள்ளைகளுக்கு எப்பயாவது ஒரு நாள் சொல்லியிருப்போமா? அல்லாஹ்வை பத்தி கொஞ்சம் பேசுங்க, அல்லாஹ்வை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னா வெக்கமா இருக்குது எங்களுக்கு. வேற ஒரு தலையங்கத்தை தந்து உட்கார்ந்து பேசுங்கன்னு சொன்னா அல்லது நின்று பேசுங்கன்னு சொன்னா அவர் கணக்கு பேசுறோம், அல்லாஹ்வை பத்தி 2 வார்த்தை பேசுங்கண்டா வெக்கம் வார்த்தை வருவதில்லை. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, நான் சொல்ல வர விஷயம், ஆரம்பத்தில் இருந்து நாங்க இஸ்லாத்தை கொடுக்கல, மார்க்கத்தை சரியா கொடுக்கல, நல்ல விளைவுகளும் நான் படிக்க வைக்க வேணாம் நான் ஒரு காலம் சொல்ல வரேன். நல்ல படிக்க வை, தாராளமா எவ்வளவு கேளுமோ அவ்வளவுக்கு செய்யலும், ஆனா அதோட சேர்த்து மார்க்கத்தை கொடுக்க மறந்துறாங்க. மார்க்கத்தை கொடுக்க மறந்ததுனால அவங்களுடைய கலாச்சாரம், வாலிபர்களுடைய அமைப்புகள், வாலிபர்களுடைய அதாவது நண்பர்கள் எல்லா அமைப்புகளை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் மாற்று மத சகோதரர்களாக இருக்கிறாங்க, வேறு அமைப்பில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுடைய பாதைகள் அப்படியே வேற திசையில தான் போகுது, வேற திசையில போகுது. இதனால ஏதாவது ஒரு சின்ன ஆபத்து வந்தாலும் சரி அவங்களுக்கு அதை தாக்க பிடிச்சி நிக்கிறதுக்கு இயலாது, ஸ்லாத் விட்டு அப்படியே போறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம், இப்ப இருக்கக்கூடிய காரணம், இந்த தொலை தொடர்பு சாதனங்கள். இப்ப இருக்கக்கூடிய தொலை தொடர்பு சாதனத்தில் மிக உச்சிக்கு பேசிக்கிறோம், மிக உச்சிக்கு பேசிக்கிறோம். பெரியவங்க சின்னவங்க பாகுபாடு கிடையாது, சில விஷயங்களை ஓபனா எனக்கு மெம்பர்ல இருந்து சொல்றது கேளா. இப்ப இருக்கக்கூடிய அந்த தொலை தொடர்பு சாதனங்களால ஒரு வாலிபருடைய கைய பாருங்க, ஒரு வாலிப பெண்ட கைய பாருங்க, ஒரு போனுக்கு பதிலா 2 போன் 3 போன் வச்சுக்கிறோம். வாப்பா நாங்க வாங்கி கொடுக்கிறோம், எங்கட புள்ள அதை வச்சுட்டு என்ன செய்யுது, இதை யோசிச்சுமா எப்பயாவது ஒரு நாள்? ரூமுக்குள்ள போட்டு அதையும் கொடுத்து பிள்ளைய மூடி வைக்கிறோம், அந்த பிள்ளை எத்தனை மணிக்கு தூங்குது, எத்தனை மணிக்கு எழும்புது, இதை யோசிச்சுமா? கேட்குது வாங்கி கொடுக்க வேணாம்னு நான் சொல்ல இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் கேட்குத வாங்கி கொடுக்க, படிக்கிறதுக்கு தேவைதான், ஆனாலும் அதை ஒரு ஹோல்ல போடுங்க, ரூமுக்குள்ள போட்டு மூடி வைக்க வேணாம், நீங்க போக வரச்சில அதை பார்க்கணும், அப்ப தேவையான முக்கியமான படிக்கிறதுக்குரிய மட்டும்தான் அதுல பார்த்துப்படும். அசிங்கமான விஷயங்கள் சொல்றது கேளாது. வயசு வித்தியாசம் இல்ல, இன்றைக்கு தொடர்புகள் யார் யாருடைய தொடர், பேஸ்புக் அது இதுன்னு சொல்லி இன்றைக்கு சமூக வலைதள அமைப்புகள் எல்லாமே பரவி போயிருக்குது. திருமணம் முடிச்சவங்க முடிக்காதவங்க எவ்வளவு பெரிய தொடர், இந்த தொடர்புகளால நிறைய பேர் உடைய பாதைகள் திசைகள் வேற அமைப்புக்கு மாறி போகும். இரவையில வீட்டில் படுத்த எங்கட புள்ளத்தான் காலையில் எழுப்பி பார்த்தோம்டா காணம், எங்கேயோ போய் யாரோடைய போய், சில விஷயங்களை ஓபனா தான் சொல்லணும். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இதுக்கு யாரு பொறுப்பு? பெற்றோர்களே, நாங்க தான் பொறுப்பு. ஆரம்பத்திலிருந்து நான் மார்க்கத்தை கொடுக்கல, இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கல, இஸ்லாத்துல எங்களை பிள்ளைகளை வளர்க்கையும் இல்லை உருவாக்கையும் இல்லை, இதனால் அந்த பிள்ளைகளுடைய பாதைகள் வேறு திசையில வேறு அமைப்புல போகுது. நாங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். எங்களுடைய பொறுப்பை பத்தி நாளை கியாமத்தில் நாங்க ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும். அர்மநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாருமே பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பத்தி நாளை கியாமத்துடைய நாள்ல ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரிகள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, எவ்வளவு தான் இனத்தை செஞ்சாலும் சரி, நாங்க இஸ்லாத்தை மார்க்கத்தை கொடுக்கிறதுக்கு மறக்க கூடாது. அப்படி இல்லைண்டா, கடைசி நேரம் கடைசி நிலைமையில நாங்க தலையில கை வச்சுட்டு ஒப்பாரி வைக்கணும். சில நேரம் எங்கட பிள்ளைகளை நாங்க சந்திக்கணும், பொலிசில போயிட்டு தான் சில நேரம் சந்திக்கணும், இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல தான் சந்திக்கணும். நாங்க அந்த பிள்ளைய தீன்தாரியாக இஸ்லாத்துல இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து உருவாக்கினோம்டா, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமானதாக இருக்கும், பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகானதா இருக்கும். கடைசியில் நாங்க மௌத்தா போனாலும் சரி, நிம்மதியா கபருக்கு போறது கேளு. அருமநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருண்டா, அவருக்கும் உலகுக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படும். மூணு விஷயத்தை தவிர, சதக்கத்துன் ஜாரியா, நிரந்தரமான ஏதாவது ஒரு சதக்காவ தான தர்மம் செஞ்சுட்டு போறோம், ஒரு மதரசாக்கு உதவி செய்யறோம், அல்லது ஒரு பள்ளியை கட்டுறதுக்கு உதவி செய்யறோம், ஒரு கிணறு கட்டி கொடுக்கிறோம், யாராவது யாருக்காவது நிரந்தரமான ஏதாவது உதவி செய்யறோம் என்று சொன்னா அதனுடைய நன்மை எங்க கபருக்கு வரும். இரண்டாவது சொன்னாங்க அருமநாயகம் அவர்கள், இல்முன் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு இல்ம ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போறோம், அவர் அதை அமல் செய்யறாரு, இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, சங்கிலி கோர்வைகளை போல போகும் என்று சொன்னா அதனுடைய நன்மை எங்கட கபருக்கு வரும். நாங்க மௌத்தா போனாலும் கபருக்கு கியாமம் வரைக்கும் நன்மை வந்து கொண்டிருக்கு. மூணாவது சொன்னாங்க வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு குழந்தைய ஒரு புள்ளைய உருவாக்கிட்டு போறோம், அந்த புள்ள கேட்கக்கூடிய துஆக்கள் அதனுடைய பங்கெல்லாம் எங்கட கபரு கிடைக்கும். ஒவ்வொரு பெற்றோரும் யோசிக்கணும், என்னுடைய புள்ளைய நான் இந்த அளவுக்கு உருவாக்கிக்கிறேனா, இந்த அளவுக்கு உருவாக்கிக்கிறேனா, என்ன நடக்குதுண்டா, பாப்பா மௌத்து, பாப்பாவை அடக்கம் செய்யல, மையத்தை வச்சுக்கொண்டு நானா தம்பி தாத்தா தங்கச்சி சண்டை சொத்த பிரிக்கிறது. அந்த நேரம் அந்த பிள்ளைக்கு நாங்க இஸ்லாத்த மார்க்கத்தை தீன கொடுத்திருந்தோம் அந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க, பாப்பாவை அடக்கம் செஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வராசத்து சொத்துல அனந்தர சொத்துல நானா சொல்லுவார், எனக்கு என்ன பங்கு வரணுமோ அந்த பங்கை மட்டும் தாங்க மிச்சதெல்லாம் நீங்க எடுத்துக்கும். டாக்டர் சொல்லுவா, அனந்தர சொத்துல எனக்கு என்ன வரணுமோ அதை மட்டும் தாங்க, வேற ஒன்றும் எனக்கு தேவை. இது மார்க்கத்தை இஸ்லாத்த அந்த பிள்ளைகளுக்கு நாங்க கொடுத்திருந்தோம் என்றால், தீன் பற்றுள்ளவர்களாக அந்த பிள்ளைகளை உருவாக்கி இருந்தோம் என்றால் இந்த வார்த்தைகள் வரும். இல்லண்டா, வாப்பாட மைய தடக்கிறது போல அடிச்சு கொண்டு சாவாங்க, எனக்கு இந்த வீடு வேணும், எனக்கு இந்த கடை வேணும், அது அனந்தர சொத்தும் இல்லை ஒன்றும் இல்லை, அப்படி எடுக்கிறதுக்கு இருக்கும். ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்கணும், என்னுடைய பிள்ளைகளை அது ஒன்றோ ரெண்டோ அஞ்சோ பத்தோ நான் எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறேன். நான் மௌத்தா போனதுக்கு பிறகு எனக்காக வேண்டி ஒரு ஆண்ட சில பகுதிகளை அல்லது ஒரு யாசின ஓதுற அளவுக்கு என்னுடைய பிள்ளையை நான் உருவாக்கிக்கிறேனா, இதை யோசிக்கும். பத்து பிள்ளைகளை பெற்று வளர்த்திக்கிறோம், பாப்பா மௌத்தா போயிட்டிருக்கிறார், அவருக்காக வேண்டி குரான் சில பகுதிகளை ஓதணும், பள்ளி அதிரத்தை தான் கூட்டிட்டு வரணும். ஆனா பத்து பேர்ல நாங்கள் பத்து பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பிள்ளைகள் தானே, நாங்க ஓதுவோம் எவ்வளவு திருப்தியா இருக்கும். ஆனா என்ன விஷயம், பத்து பேர்ல ஒருத்தருக்கு கூட குரான் ஓதுறதுக்கு தெரியா, மத்த விஷயங்கள்ல எந்த குறையும் இல்ல, எல்லாத்திலையும் டாப் லெவல்ல இருக்கிறோம், ஆனா குரான் ஓதுறதுக்கு தெரியா. பெற்றோர்களை ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், எங்களுடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குது, எங்களுடைய பிள்ளைகளை நாங்க எப்படி உருவாக்கிக்கிறோம், இதைத்தான் ஒருத்தரும் யோசிக்கணும். இன்றைக்குள்ள நிலைமை மிச்சம் பயங்கரம், மிச்சம் பயங்கரம். எங்கட பிள்ளைகளை, அதாவது குமர் பிள்ளைகளை அந்தந்த பகுதிகளுக்கு கிளாஸுக்கு அதுக்கு இதுக்கு நாங்க அனுப்புறோம், மகரமானவங்க துணையோட அனுப்போம். இதுதான் இஸ்லாம் சொல்லுது, படிப்புக்கு வானாமண்டு தடை இல்லை இஸ்லாத்துல, எங்க நல்ல படிக்க வைக்கலும், எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு தொங்கல் வரைக்கும் ஏழும், ஆனால் இஸ்லாமிய முறையில படிக்க வைக்கணும். ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண் மஹ்ரமான ஒருத்தனுடைய ஒருத்தரோட துணையில தான் அந்த புள்ள போகணும். இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா, வீட்டில இருந்து பஸ் ஏற இடம் வரைக்கும் எங்கட பிள்ளைய நாங்க கூட்டிட்டு வரோம், பாப்பா கூட்டிட்டு வர, குமர் பிள்ளை பஸ் ஏற இடம் வரைக்கும் கூட்டிட்டு வந்து பஸ்ல ஏத்தி விட்டு இவர் வீட்டுக்கு போறாரு. ஏந்தா இவருக்கு என்ன பயமோ தெரியா, இப்படி ஐக்கும் நான் நினைக்கிறேன். வீட்டுல இருந்து அவனை கூட்டிட்டு வர பஸ் ஏற இடம் வரைக்கும் ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்களை தான் இவருக்கு பயம். நம்ம குமர பிள்ளை அவன ஒருத்தன் தூக்கிட்டு போயிருவானோ தெரியா, ஆனா பஸ்ல ஏத்தி விட்டு இவர் வீட்டுக்கு வாரார். பஸ்ல போறதெல்லாம் மலக்குமார்கள் தானே, பயம் இல்லாம ஏத்தி விட்டு வாரார். நாங்க யோசிக்கணும் ஒரு பெற்றோர்களும் நாங்க அன்றாடம் திரும்ப ரிட்டர்ன் புள்ள வரச்சில புள்ள கோல் பண்ணது, நான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துறேன் வாப்பா அங்கே போய் கூட்டிட்டு வாரார் ரூட்டன். ஆனா பஸ்ல போற வாரதெல்லாம் அங்க போயிட்டு என்ன நடக்கிறது எல்லாம் எல்லாம் மலக்குமார்களுடைய சூழல் இருக்கிறது, அதனால பயம் ஒன்றே இல்லை. அன்பான இஸ்லாமியர்களை பெற்றோர்களை யோசிக்கணும். இன்றைக்கு சில அசிங்கமான விஷயங்கள் பல இடங்கள்ல பல அமைப்புகள்ல நடக்குது, தெளிவா மிம்பர்ல எனக்கு சொல்றது கேளா. படிக்க போகுதுதான் புள்ள, போன புள்ள சில நேரம் அப்படியே பேசி வீட்டுக்கு திரும்பி வரவே இப்ப வாப்பமும் தலையில கை வச்சுட்டு ஒப்பாடி வைக்கிறான் புள்ளைய காணலையே. நாங்க சுதந்திரமா விட்டோம், சுதந்திரம் கொடுக்கணும் தான், அளவோட கண்காணிப்போட இருக்கணும். நாங்க இப்படி செய்யல, கடைசியில கை சேதத்தை நாங்க தான் பொறுப்படுக்க வேண்டிய நிலைமை வரும்ன்றத யாருமே மறக்கிறதுக்கு இயலாது, மறக்கிறதுக்கும் இயலாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நல்லா நாங்க விளங்கிக் கொள்ளணும். நீங்க எல்லாம் எப்படி நினைக்கிறீங்களோ தெரியா, நான் வானம் இந்த விஷயத்தை சொல்ல வரவும் இல்லை, ஆனால் பின்னால் நடக்கக்கூடிய விளைவுகளை யோசிங்க. நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிட்டு வர மாதிரி அதிகமான வாலிபர்கள், வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள் ஸ்லாத் விட்டு போறதுக்கு இதுவும் ஒரு காரணம். எங்கட பிள்ளைகளை நாங்க பெரிய பாடசாலைகள்ல, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல, சென்ட்ரல்கள்ல படிக்க வைக்கணும் நோக்கத்துல நான் வானம்னு சொல்ல இல்லை, நல்ல விளங்கிக்கணும். நான் விளைவை சொல்றேன், அந்நிய பாடசாலைகளுக்கு அனுப்புறோம் எங்கட பிள்ளைகளை. இஸ்லாமிய பாடசாலைகள் ஒரு அமைப்பு இருக்குது, ஆடை ஒரு அமைப்புக்கு இருக்குது. அந்நிய பாடசாலைகள்ல அறகுற ஆடை தான் உடுத்துட்டு போறோம், அறகுற ஆடை தான். உடம்புல ஒரு பகுதி தெரியும், இன்னொரு பகுதி தான் மறைஞ்சிருக்கும். இப்படி உள்ள ஆடைகளை உடுத்துத்தான் அந்நிய பாடசாலைகள் இருக்கும். அந்த பாடசாலைக்கு எங்க பிள்ளைகளை அனுப்புறோம். சில நேரம் குமருக்குள்ள அறகுற உடுப்பை உடுத்திருக்கும், அதை கூட்டிக்கொண்டு நாங்க விட்டுட்டு வரோம் போய். என்ன நடக்குதுண்டா, அங்க இருக்கக்கூடியவர்கள், சூழல் இருக்கக்கூடியவர்கள், சுத்தி இருக்கக்கூடிய மாகோல் அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது எல்லாமே அந்நியவர்கள். அதுல அந்த சூழல்கள் மாறி அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய கலாச்சாரமும் தெரியாது, இஸ்லாத்தினுடைய ஆடை அலங்காரமும் தெரியாது. பெருத்ததுக்கு பிறகும் அந்த பிள்ளைகள் அந்த அறகுற உடுப்பை தான் உடுக்க பார்க்க, அதுல ஏற்படக்கூடிய தொடர்புகள்ல தான் பல விளைவுகள் உண்டாகும். அன்பார்ந்த இஸ்லாமியர்கள், இந்த விஷயத்தை கொஞ்சம் நாங்க எங்க கவனத்துக்கு எடுக்கணும். நாங்க செய்யறது சரியா, நான் வானம்னு சொல்ல இல்ல, விளைவுகளை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கடா, ஒரு கணிப்பீடு எடுத்து பார்த்தா எவ்வளவு கூட எதுவரைக்கும் விளைவுகள் இருக்குதுன்றத விளங்கிக் கொள்ள. அதுக்கு ஒரு விளங்குறதுக்கு ஒரு உதாரணம் சொல். ஒரு வாப்பா சொல்றாரு, எந்த பிள்ளைய, அதாவது பெரும்பான்மை இனத்தவர்களுடைய ஒரு பாடசாலைக்கு தான் இந்த பிள்ளை அனுப்புறேன். ஒரு வாப்பா சொல்ற, பெருமையா சொல்ற, எந்த பிள்ளை அங்கதான் போகுது, எந்த குமர் பிள்ளை அந்த பெரும்பான்மை இனத்தவர்களுடைய மத பாடத்துல அதரத் என்ற பிள்ளைக்கு ஏ மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. பெருமையா சொல்றார் அவர். நான் சரின்னு சொல்லி போட அவர்கிட்ட திரும்ப கேட்டேன், அப்ப இஸ்லாம் பாடத்தில் உங்களோட பிள்ளைக்கு என்ன மார்க்ஸ் கிடைச்சிருக்கு? அவர்த பதில் எப்படின்டா, ஒரு அதரத் வந்து வீட்டில் இந்த பிள்ளைக்கு ஓதி கொடுக்கிறாரு, இந்த தொடர்ந்து நான் கேட்டது இஸ்லாமிய பாடத்தில் உங்களோட பிள்ளைக்கு என்ன மார்க்ஸ் இல்ல, ஒரு மார்க்ஸ். இவர் பெருமையா சொல்றார், அந்த பாடத்தில் இந்த பிள்ளைக்கு ஏ மார்க்ஸ். இப்ப இந்த பிள்ளையுடைய பாதை எப்படி போகும், படிக்க கூட வேணாம்னு சொல்ல இல்ல, இஸ்லாத்தில் உறுதியாகினதுக்கு பிறகுதான் மற்ற விஷயத்தை விளங்கணும். அப்படி இல்லாம மத்தம் அப்படியே மேலது போகும் என்று சொன்னா பாதைகள் எங்க மாறிப்போம்? பெற்றோர்களை நாங்க செய்ய தவறுகள் தான். நாங்க இந்த விஷயத்தை விளங்கி எங்களுடைய வாலிபர்களை, வாலிப ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, எங்களுடைய கவனிப்புல கண்காணிப்புல வச்சுக்கொண்டு அவர்களை உலகத்துல சாலிஹானவர்களாக உருவாக்குறது மார்க்கத்தை கொடுத்து மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அவங்களை உருவாக்குறது பெற்றோர்களாகி எங்க ஒவ்வொருத்தருக்கும் கடமை. அது தாய்க்கும் இருந்தாலும் சரி தந்தைக்குமாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருடைய கடமை அவங்களை சரியான முறையில் உருவாக்கிட்டு போறது. அப்படி உருவாக்கிட்டு போனோம்டா நாங்க மௌத்தா போனாலும் சரி நிம்மதியா போய் கபர்ல வைக்கிறது கேளும். அவங்க செய்யக்கூடிய நல்ல அமல்களுடைய பங்குகள் எங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கும். அன்பார் இஸ்லாமிய சோர்களே, இந்த அமைப்பில் எங்களுடைய குழந்தைகளை சாலிஹானவர்களாக உருவாக்குறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யாரெல்லாம் எங்களுடைய பாவத்தை மன்னித்து சொல்வாயாக, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னித்து சொல்வாயாக, உன்னால புரிந்து கொள்ளப்பட்ட நடிகார்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வாயாக, முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பாவத்தை மன்னித்து சொல்வாயாக, முஸ்லீம்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வச்சு விடுவாயாக. முஸ்லீம்கள் நிறைய முஸ்லீம்கள் தங்களுடைய நாடுகளை விட்டு மகதிகளாக வெளியிடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம், அவர்களை நீ அவர்களுடைய சொந்த இடத்தில் அவர்களை குடியமர வச்சுடு யாரெல்லாம். முஸ்லீம்களுடைய புனித ஸ்தலங்கள், முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்கள் அந்நியர்களுடைய பிடியில் இருக்குது யாரெல்லாம், அதை நீ திருப்பி முஸ்லீம்களிடத்தில் ஒப்படைச்சிடு யாரெல்லாம். முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களை புனித ஸ்தலங்களை நீ பாதுகாத்துடு யாரெல்லாம், குறிப்பாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீ பாதுகாத்துடு யாரெல்லாம். யகூதிகளுடைய பிடியிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாத்து முஸ்லீம்களுடைய கையில் ஒப்படைச்சிடு யாரெல்லாம். யாரெல்லாம் முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பாதுகாத்துடு யாரெல்லாம். கடைசி நேரத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வோட மௌத்தாகிறதுக்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.